கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு முறை கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவருடைய மறுரூபமலை நிகழ்ச்சி குறித்து நாம் சிந்திக்கும் போது இந்த லந்து நாட்களுக்கு இதுதான் ஒரு அஸ்திபாரம் போன்றது. எனவே நான் அதை சுருக்கமாக அதை நான் விளக்கிவிட்டு இன்று நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமான சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பி செசரிய பட்டணங்களுக்கு ஆண்டவர் கடந்து வந்தபோது ஆண்டவர் அவரை குறித்து பலர் பலவிதமாக பேசுவதை கேள்விப்படுகிறார். அந்த நாட்களில் உள்ள ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் எடுத்து வைத்திருந்த படியால் யோவான் ஸ்நானன் கண்டித்து சொன்ன வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காவலிலே வைத்து அவரை கொன்று போட்டான். இப்போது ஆண்டவர் சீஷர்களை அனுப்பி நோய்கள் சுகமாக்கின்றது, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. இதை ஏரோது கேள்விப்படுகிறான். கேள்விப்படும் போது ஜனங்கள் சொல்லுவது அவனுடைய காதிலே வந்து எட்டியது. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு தீர்க்கதரிசி தான், இதோ ஒருவேளை எலியா தான் உயிரோடு வந்து விட்டாரோ, இது ஜனங்கள் பேசுகிறதை இந்த ஏரோது கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட போது அவன் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விரும்பினான். இதை ஆண்டவர் கேள்விப்படுகிறார். அப்போது சீஷர்களை அழைத்து ஆண்டவர் அவர்களிடத்திலே கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? மிக அருமையான ஒரு கேள்வி. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? மத்தேயு 16:13 நாம் அதை பார்க்கிறோம். அப்போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஜனங்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகின்றார்கள். அப்போதுதான் ஆண்டவர் இந்த கேள்வியை சீஷரிடத்துல தெளிவாக கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போதுதான் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்போது இயேசுவாமி சொல்லுகிறார், பேதுருவே, நீ கல்லாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று அருமையான ஆண்டவர் பேதுருவிடத்தில் இதை சொல்லுவார். ஆண்டவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன் என்றால், தேவன் அவர் தேவனுடைய குமாரன் என்று அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை அநேகர் இதற்கு முந்தி சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதுவும் ஆண்டவருக்கு பிரீதி இல்லை. தன் சீஷர்கள் சொல்லுவதுதான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தது. மத்திய 4 பாத்தீங்கன்னா சோதனைக்காரன் பிசாசு ஆண்டவரை பார்த்து என்ன கேட்பான்? 3 சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் கேட்பான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பிசாசுக்கு தெரிந்திருந்தது இவர் தேவனுடைய குமாரன் என்று. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று பிசாசு சொன்னான். மத்திய 5 மார்க்கு 5 நீங்க வாசிக்கும் போது அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்த அந்த மனுஷன், அவனிடத்திலே காணப்பட்ட பிசாசு ஆண்டவரிடத்திலே பேசும் போது ஆண்டவர் இவங்க ஆண்டவரை பார்த்தவுடன் இந்த பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய, உன்னதமான தேவனுடைய குமாரன், பிசாசுக்கு தெரிந்திருந்தது. பிசாசு சொல்லவும் செய்தது அது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல, பிரியம் அல்ல. தன் சீஷரிடத்தில் கேட்கிறார். அப்போதுதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஆண்டவர் யார் நம்முடைய வாழ்க்கையில என்கிறதை நாம் சொல்லுவதை விரும்புகின்றவர் நம்முடைய தேவன். ஒரு ஆகார் சொன்னால் நீ என்னை காண்கிற தேவன் என்று சொன்னால், ஒரு ஆபிரகாம் சொன்னார் யெகோவா ஈரே உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். பேதுரு சொல்லுகின்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்கும் அவர் யார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மிக முக்கியம். இதை சொன்ன உடனே தான் ஆண்டவர் தீர்மானித்து விட்டார், என் சீஷர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், இனிமேல் தேவனுடைய குமாரன் சிலுவைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், 12 பேரும் இருப்பார்கள். 12 பேரிடத்திலேயும் மத்தேயு 16:20-23 வரை வாசிக்கும் போது அதில் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுவார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட வேண்டும், கொலை உண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷரிடத்திலே ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போதுதான் பேதுரு ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போவான், போய் சொல்லுவான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்போதுதான் ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு சொல்லுவார், என்னவென்றால் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், 3.5 ஆண்டு காலம் ஊழியத்திலே காணப்பட்டார்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டார்கள், 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்ததை இப்போது இதே நாட்களிலே அவர்கள் கண்டார்கள், சாட்சி பகிர்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24-26 வாசிக்கும் போது ஆண்டவர் இதை சொல்லிவிட்டு சீஷரிடத்தில் ஒன்றை சொல்லுவார், என்னவென்றார், இனிமே உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது, நீங்க சொல்லிட்டீங்க நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணிட்டீங்க, பிதாவானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆண்டவர் சொல்லுவார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்றால், அந்த மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று ஆண்டவர் கேட்பார். சீஷல்லத்துல எல்லாரும் ரொம்ப திகிலோட தான் இருக்கிறாங்க, என்னடா திடீர்னு இப்பதான், முந்தின நாள் தான் அவர் 5000 பேரை போஷித்திருக்கிறார், இப்ப வந்து சீசலத்தில் சொல்றாரு நான் சிலுவை இப்போ போறேன் அப்படின்றது. நீங்க என்ன பின்பற்றணும்னு சொன்னா உங்களை நீங்க வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வரணும்ன்ற, உன் ஜீவனை நீ இழக்காட்டா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். சீசர்கள் அப்படி திகைத்து இருக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை, மத்தேயு 16:27-28 சொல்லுவார். என்ன சொல்லுவார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லிட்டு 12 சீஷர்கள் பார்த்து சொல்லுவாரு, இங்க நிக்கிறவங்கள சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றும் சொல்லுவார். இது ஏன் இது ஒரு முக்கியமான வசனம் என்று சொல்லுகிறேன் என்றால், இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. தேவன் என்னிடத்தில் இன்றைக்கு சொல்லுவது அதுதான், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய், நீ நன்மையை விதைப்பாயானால் நன்மையை அறுப்பாய், நீ தீமையை விதைப்பாயானால் தீமையை அறுப்பாய், நீ செய்ததற்குரிய பலன் உனக்கு உண்டு, நீ செய்யாததற்குரிய பலன் உனக்கு கிடையாது. நீ செய்வதற்குரிய பலனை தருவதற்காக நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து தூதரோடு கூட அவர் மறுபடியும் வர இருக்கிறார். உற்சாகமான வார்த்தைங்க. Let's do it. ஆண்டவருக்காக கிரியைகள் செய்வோம். அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. 12 சீடர்களிடத்திலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். என்னவென்றால், அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நடந்து 6 நாட்களுக்கு பிற்பாடு மத்தேயு 17 நம்ம பார்க்கிறோம். இயேசுவாமி 9 கீழே விட்டுட்டு பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்துக் கொண்டு உயர்ந்த ஒரு மலைக்கு சென்று அவர்களுக்கு முன்பதாக மறுரூபம் ஆனார். இது மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். லூக்காவின் பின்னணியையும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த மத்தையும் லூக்காவையும் பொருத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சீக்வன்ஸ் நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 9 நீங்க பார்க்கும்போது முதல் 6 லூக்கா சொல்லுகிறார், இயேசு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை சொல்லி நோய்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி வல்லமை நடப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை காற்பங்கு தேசாதிபதி கேள்விப்பட்ட போது கலங்கி, இதோ யோவான் ஸ்நானன் தான் உயிரோடு வந்திருக்கிறார் என்று அவன் பயந்தான். லூக்கா 9:10 மிக முக்கியமான இன்னொரு காரியம், 12 சீஷர்களும் திரும்பி வருகிறார்கள். வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே பிசாசுகள் நடுங்கினது, ஆண்டவரே நோய்கள் சுகமானது என்று சொல்லும் போது மத்தேயுவிலே ஆண்டவர் இதை குறித்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், இதோ பிசாசானவன் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை கண்டேன் என்று சொல்லுவார். இதை 2 எடுப்பார்கள். ஒன்று என்னன்னா, பிசாசான் தோற்கடித்தான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அவன் கீழே விழுந்தான்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன் நம்மை கலங்கடிப்பதற்கு அவன் வந்து விட்டான் என்ற அர்த்தம். இது ஆண்டவர் எச்சரிப்பா சொல்லுவார். எப்பா நம் மின்னலை போல அவன் கீழே வந்து விழுறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன பிறகு ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து விடுவார்கள். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுவார், இவர்களை சும்மா விடக்கூடாது, இவர்களுக்கு புசிப்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா அதை அழகாக சொல்லுவார். 5000 ஆண்டவர் போஷித்து விட்டு 18:21 லூக்கா 9:18-21 பார்க்கும்போது அவர் சீஷர்களுடன் ஜபம் பண்ணுவதற்காக சென்று விட்டு 22 ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் பாடுபட வேண்டும், நான் செலவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு லூக்கா 9:23-27 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு மத்தேயுவிலே சொன்னதை போல சொல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை சொல்லிவிட்டு நான் நமக்கு பிரயோஜனமான ஒரு 5 காரியத்தை உங்களோடு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு இரவு முழுவதும் ஜபித்து தெரிந்து கொண்டவர்கள் 12. அவரே சொல்லுவார், அதிலும் ஒருவன் பிசாசு சாத்தானாக இருந்தான் என்று. ஆனால் பிதா எதற்காக அவரை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதிலே கவனமாக இருந்தார். அது யூதாசாலையும் தடுக்க முடியல, பேதுருவாலையும் தடுக்க முடியல, ஒருவராலையும் தடுக்க முடியல. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய போதனையை சொல்ல விரும்புகிறார். இதை காட்டிலும் மோசமான ஒரு டீம் நமக்கு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, பிதா உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இன்றைக்கு வைத்திருப்பதன் நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதா, இல்ல யூதாஸ் என்னை காட்டி கொடுத்தான், பேதுரு என்னை மறுதலித்தான், தோமா என்னை சந்தேகித்தான், எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனாங்கன்னு சொல்லிட்டு விரக்தியோடு இருக்கிறோமா? இதை இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை எவராலும் தடுக்க முடியவில்லை. அதனால் தான் பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. அவரானால்தான் ஆணித்திரமா சொன்னார், நான் சிலுவைக்கு போறேன்ப்பா, அங்க பாடுபடணும், என்னை கொல்லுவாங்க, ஆனா நான் மூணாவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல. பாருங்க, மோசே வர்றார், அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உரியவர். எலியா வர்றார், அவர் தீர்க்க தரிசனங்களுக்கு உரியவர். மத்தேயு 5:17 இயேசு சுவாமி சொல்லுவார், மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை ஆக்கிலும் தீர்க்க தரிசனங்களை ஆக்கிலும் அழிப்பதற்காக நான் வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள், நான் அழிப்பதற்கு வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுவார். இப்ப மோசே வந்திருக்கிறாங்க, எலியா வந்திருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் இருக்கிறது, மறுரூபம் மலையில. இயேசு சுவாமி யாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா சபையவர். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கின்ற இடத்தை குறித்து நாம் சொல்லும் போது அவருடைய சரீரம் இது. ஆனால் சபையார் என்று சொல்லுவதுதான் பேதுரு யாக்கோபு யோவான். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறார்கள். என்ன அருமையான வசனம் அதில் நீங்கள் பார்த்தீர்களேயானால், அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் எதை குறித்து பேசினார்களாம், இவர் எருசலேமுக்கு சென்று பாடுபடுகிறதை குறித்து. இதோ எலியாவும் மோசேயும் இயேசுவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு இது ரொம்ப கஷ்டங்க, எப்பவும் நெகட்டிவே பேசுறாங்க. நெகட்டிவ் பிடிக்காது கிறிஸ்தவங்களுக்கு. பாசிட்டிவ், நான் குண்டக மண்டக்கு கீழே விழுந்தாலும் மற்றவங்க சொல்லணும், ஓ யூ ஆர் கிரேட் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் இந்த கிறிஸ்தவங்க. அதனால தான் பாருங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ல இன்னைக்கு எல்லாரும் அப்படி சிக்கி காணப்படுகிறார்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை யாருமே சொல்ல மாட்டோம். நீ பாவியாக இருந்தாலும் இயேசு மறித்து விட்டார், நீ பரிசுத்தமான தான், நீ இப்படி தான் இருப்ப, நீ நல்லா தான் இருப்ப, நீ தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு மயக்கி வைத்திருக்கிறார். ஆனால் திருச்சபை நிலைமை யோசிங்க. மோசே வந்து சொல்றாரு, எலியா வந்து சொல்றாரு, ஐயா தீர்க்க தரிசனத்தினால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. எரேமியாவையும் சித்திரவதை பண்ணினாங்க, ஏசாயா சொன்னதை கேட்கல, நாங்களும் சொன்னோம், எதுவும் கேட்கல, பிரயோஜனம் இல்லையா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை காணவில்லை. எருசலேம் இன்றைக்கு ஒரு விபச்சார ஸ்திரியாக இருக்கின்றது. ஒரே ஒரு வழிதான் ஐயா, நீங்க சிலுவைக்கு போகணும். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சிலுவைக்கு போவதனால் மட்டும்தான் பிரயோஜனம் என்று எலியா சொல்றாரு. மோசே சொல்றாரு, ஐயா நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டேன், எல்லாருக்கும் கொடுத்தேன், பிரயோஜனமே இல்லை. எல்லாரும் அதை லாவாக வைத்து விட்டார்கள், ஆவிக்குரிய தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு வந்து வந்து பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டாம், கொர்பான் காணிக்கை கொடுத்தால் போதும் என்று அதற்கும் விலை பேசி விட்டார். ஒரே ஒரு வழிதான் ஐயா, நீங்க சிலுவைக்கு போக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டும். இதை அங்க தீர்மானிக்கிறாங்க மூணு பேரும், தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கிறாங்க. அந்த சம்பவஷனையில நீங்க பார்க்கும்போது பிதா பேசுவாங்க. அப்ப பிதாவும் அந்த இடத்துல இதை உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவங்க. இதுதான் இந்த 2000 ஆண்டு திருச்சபையின் சரித்திரத்திற்குள்ள ஆணி பேர். இயேசுவாமி சிலுவைக்கு போகலன்னா சபை இல்லை. இயேசுவாமி உயிரோடு எழும்பலன்னு சொன்னா கிறிஸ்தவம் இல்லை. இன்னைக்கு அவர் மறுத்து உயிரோடு எழும்பினபடியால் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்ப மோசையும் சொல்றாரு, எலியாவும் சொல்றாரு, பிதாவும் அங்கீகாரம் கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இயேசுவின் சீடர்கள் அன்றும் என்றும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
அன்றும் நித்திரை மயக்கமாக இருந்தார். வேதவசனத்தில் பார்க்கிறோம் லூக்கா 9:32 பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஒருமுறை இயேசு இடத்துல அவர் வல்லமையாய் கிரியை செய்துட்டு வரும்போது 3 பேர் இயேசு இடத்துல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் உங்களை பின்பற்றணும் ஐயாங்க. அப்பதான் இயேசுவாமி 3 பேரையும் குறித்து சொல்லுவதை நீங்கள் சுவிசேஷ வேத பகுதியில் வாசித்திருப்பீர்கள். ஒருத்தன் சொன்னான், இப்பதான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். ஒருத்தன் சொன்னா 2 மாடு வாங்கினேன், அதை நான் பூட்டி உழுதுட்டு வரேன். இன்னொருத்தன் சொன்னா 1 வயலை பேசியிருக்கிறேன். இன்னொருத்தன் சொன்னா அப்பா அடகம் பண்ணிட்டு வரேன். இந்த எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னா, நீ ஒருத்தன் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாருமே என்ன இல்ல, பாத்திரமான இல்ல. யார் சொன்னது? ஆனா இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஆனா வயல விசாரிக்கிறது, மீதி உள்ள காரியங்களை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரியுதா? நான் கேட்கறது, அன்னைக்கு ஏசுவாமிக்கு முன்னால இந்த 3 பேரும் வந்தாங்க. ஒருத்தங்க எதை சொன்னா, ஐயா பின்பற்றி வரா, ஐயா இதை முடிச்சிருவாங்க. ஐயா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மனைவிக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வேலைக்கு, வயலுக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எருதுக்கு, உழுகிறதுக்கு. ஏசுவாமி கிளீனா சொன்னார் அன்னைக்கு. என்ன சொன்னார்னா, அவங்க கிறிஸ்துவ விரும்பினாங்களா விரும்பல எனக்கு தெரியாது, அவன் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க ஒருத்தன் கூட எதுக்கு தகுதி கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி கிடையாது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் அதை சார்த்து இருக்கிறவனை பார்த்து சொல்லுகிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. வெட்கத்தோட சொல்றேன், அன்னைக்கும் பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கும் சபை பல்வேறு காரணங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடாமல் இருக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நாம் ஒருவர் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்கள் அல்ல. இயேசுன்னு சொல்லலாம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன்னு சொல்லலாம், பரிசேயனுக்கு பறந்தவன் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கினவள பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்க நம்ம ஊர்ல பாத்திருப்பீங்க, பிரசங்க பிரசங்க பண்ணிட்டே இருப்பாரு, தூங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ரவந்தியோட வில்லியம்ஸ் வந்து பிரசங்கம் பண்ணாலும் தூங்குறவங்க என்ன செய்வாங்க, தூங்கத்தான் செய்வாங்க. அது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பிரசங்கிக்கிறவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லுவார், அப்ப எல்லாம் அல்ல இல்லையா சொல்ல மாட்டாங்க. இவங்க தப்பித்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு அல்ல இல்லையா சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு பார்த்து அல்ல இல்லையா சொல்லுவாங்க. சரி சொன்னாலும் பரவாயில்ல, சொன்னதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, ஆவியான ஒரு சொல்லுதான் சொன்னேன். ஐயா பிரசங்க சொன்னதுக்கும் அல்ல இல்லையாவுக்கும் ஆமீனுக்கும் தோத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இன்றைய கிறிஸ்தவமும் அதுதான், ஐயா இப்படி நம்ம செய்தா தான் ஐயா, இல்ல 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 நாங்க செய்யாமலேயே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஐ டோன்ட் நோ, ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டுக்கிறேன். நித்திரையா இருந்த சீடர்கள் வாய் பிசக்கி அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், ஐயா இங்கு இருப்பது நல்லது. ஐயா 6 நாளைக்கு முன்னாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் எங்க போகணும், சிலுவைக்கு போகணும். பேதுரு என்ன சொன்னாரு, நீங்க போகக்கூடாது. ஏசுவாமி பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானு. இப்ப பாருங்க, தூங்கிட்டு இருந்த பேதுரு முழிச்சு சொல்றார் ஆண்டவரை பார்த்து, பதட்டி சொல்லுகிறார், ஐயா இங்க இருப்பது நல்லது. ஆண்டவர் சொன்னார், ஐயா நான் எருசலேமுக்கு போக வேண்டும், பாடுகள் அனுபவிக்க வேண்டும், உபத்திரவத்தினோட மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் சொன்னார். அப்பதான் பேதுரு சொன்னார், ஐயா நீங்க துன்பப்படக்கூடாது ஐயா. அப்ப சொன்னார் சாத்தான்னாரு.
ஆறு நாள் தாண்டி இப்ப மறுபடியும் பேதுரு சொல்றாரு, ஐயா இங்க இருப்பது நல்லது, மீதி 9 பேர் உண்டு இவங்க கூட, அவங்கள பத்தி கவலை கிடையாது, உலகத்தை பத்தி கவலை கிடையாது, கீழே ஒரு தகப்பன தன் பிள்ளையுடைய வியாதியின் அகோரத்தினால புலம்பிக் கொண்டிருக்கிறார், அதை குறித்து கவலை கிடையாது. அவன் சொன்னதெல்லாம் ஐயா நம்ம இங்க இருப்பது நல்லது.
இந்த கிறிஸ்தவங்களுக்கு பிரசங்கமா தந்த பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நீங்களும் நான் எதை சொல்றோமோ அது வேதத்துக்கு எதிரானது, அது தேவ சித்தத்துக்கு எதிரானது. ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லும் போது இங்கே இருப்பது நல்லது என்று சொன்ன பேதுருவை ஆண்டவர் 3 கூடாரம் போட்டுருவையான்னார். பேதுரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மறுரூப அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெற்ற அந்த இதில் சிஸ்டர் வினோலி அவங்க வந்து ஒரு வசனத்தை சொன்னாங்க பழைய பாட்டில். நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 28-29 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 34:28-29 வாசிக்கும் போது, மோசே 2 மலைக்கு சென்றான் ஆண்டவரிடத்தில். 40 நாட்கள் ஒன்றும் புசிக்கவில்லை, எதுவும் குடிக்கவில்லை. வேத புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் பார்க்க முடியாது. எலியா 40 அப்பத்தை புசித்து விட்டு அவர் நடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 உபவாசித்தார் என்று பார்க்கிறோம். மோசே 2 40 உபவாசித்தார். இந்த உபவாசித்த நாளில் மோசைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த 40 இந்த மோசே தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்து விட்டு சாட்சி பலகைகளை எடுத்துக்கொண்டு கீழே வருகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனோட உட்கார்ந்து தூங்கி இருக்க மாட்டார் மோசே. காரணம் என்ன? 40 80 ஆண்டவர் 10 கற்பனைகளை குறித்து சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து லேவியராக புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விதமான சட்ட திட்டங்களை எல்லாவை பத்தி ஆண்டவர் பேசியிருப்பார் மோசே இடத்துல. அதனால்தான் மோசே அதை தெளிவாக்க சொன்னார். எனவே 80 அவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருக்க முடியாது. ஆனா இந்த உபவாச நாளை முடித்து விட்டு மோசே கீழே வரும்போது அவனுடைய முகம் ரூபம் மாறிட்டு, அவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா பிரகாசித்திருந்ததை அவன் தெரியவில்லை, ஜனங்கள் பார்த்தார்கள். பிரகாசித்த ஒரு முகம். காரணம் என்ன? பிதாவோடு மோசே செலவு செய்த நாட்கள், பேசிக்கொண்டிருந்த நாட்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்னைக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்கு இந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறீங்க? We are very busy. நான் யாரையும் நான் குறை சொல்ல இங்க வரல, அதை ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. We are so busy. வேலையில பிஸி, வீட்டில் பிஸி, பிள்ளைகளுடைய லைஃப்ல பிஸி, பிதாவோடு சம்பாஷிக்கின்ற நேரம் இல்லை. அதனாலதான் கிறிஸ்தவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, 24 24 பத்தல்ல அப்படின்வாங்க. இந்த 24 நீங்க 7 தூங்க முடியலன்னா, ஆண்டவர் 48 தந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, 7 தூங்க மாட்டீங்க. ஏன் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, நிறைய பேருக்கு தூக்கமே வரலன்றீங்க, பிதாவோட செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ஆனா நீங்க தூங்காததுனால முகம் எப்படி இருக்கு? ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். மோசையுடைய முகம் பிரகாசித்திருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவரதை உங்களுக்கும் எனக்கும் தருகிறவர்கள் வல்லவராக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் இதோ இந்த பிரகாசத்தை காண முடியவில்லையே. காரணம் என்ன? பிதாவோடு எனக்கு இருக்கின்ற நேரத்தை குறைக்கின்றேனே ஒழிய அதை நான் வலுப்படுத்தவில்லை. மோசேயோ 40 பிதாவோடு காணப்பட்டார், அவனுடைய முகம் பிரகாசித்தது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, லூக்கா 9:28-29 வாசித்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாங்க சிலுவைக்கு தான் போகணும்னு. ஐயா சிலுவைக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு ஜபிக்கணுமா ஐயா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேலே இருந்தார். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஜபம் இந்த பிரகாசத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கும். ஆனா என்னை ஜபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு ஒரு நேரம் தருவார். அந்த நாளில் ஜபிப்பதற்கு சத்தமே இருக்காது. சாலமன் அழகாக்க சொல்லுவார், நான் தப்பா பேசுறேன்னு நினைக்காதுங்க, ஐ வாண்ட் டு டெல் த ட்ரூத். இந்த அனுபவம் மோசே அனுபவித்தார். இந்த அனுபவம் மனுஷகுமாரனாக காணப்பட்ட கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. எப்போது என்றால் அவர் தன் சீடரோடு உட்கார்ந்து ஜபித்த போது அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. நான் சும்மா உங்கள்கிட்ட நீங்க சீரியஸாவே எடுக்க விடாது, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், 40 நாள் நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணா உங்களுடைய முகரூபம் பிரகாசிக்கணும்னு சொன்னா செய்வீங்களா? இந்த பிசாச என்ன செய்யறது? நான் அவரை சொல்லல, அவரை சொல்லல, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவரை சொல்லல. ஏ சுவாமி ஒரு பிசாசை பத்தி சொன்னார், இந்த வகை பிசாஸ் என்ன வகை போகும்னாரு? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி வேற என்னதுலயும் போகாது அப்படின்னாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், செய்ய மாட்டோம். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு பிளைண்ட் பிலீஃப், என்ன தெரியுமா, நான் தேவனுடைய ராஜ்யத்துல போயிருவேன், ஏன்னா சிலுவையில் அவர் மரித்தார். அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய தேவ குமாரன் செய்தாருங்க. அவர் தன் சீடர்களோடு உட்கார்ந்து இவர் ஜபித்துட்டு இருந்தார். சீசன்ல என்ன செய்து இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் என்ன செய்யல? பிரகாசிக்கல. எப்படி இருந்திருக்கும்? 40 நாள் தூங்கினா எப்படி இருக்கும்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம முகத்தையே காலில் எழுப்பி கண்ணாடியில பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும். நிறைய பேர் தூங்கலன்னு நினைக்கிறேன், தூங்காதவங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், கண்டிப்பா தூங்குங்க. தூக்கமும் இல்லை, ஜப வாழ்க்கையும் இல்லை, உபவாசமும் இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பொத்தலான பைய தந்துட்டார் ஆண்டவர்னு நினைக்கிறேன். போடுறதெல்லாம் என்ன செய்யுது? இது வசனத்தில் உள்ளதானே சொன்னேன் இல்லையா, ஞாபகத்தில் இருக்குங்க சார். அப்ப மோசே தேவனோடு உறவாண்டினார், அவருடைய முகம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து ஜபித்தார், அவருடைய முகம் பிரகாசித்தது. இன்னொன்னு கூட பாருங்களேன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். மத்தேயு 4:8-9 வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு அவரை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போனான். அங்க கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான், எல்லா மகிமையும் காண்பித்தான். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஒரு உயர்ந்த மலை. அந்த மலையிலே இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் உலகத்தையோ மகிமையோ எதையுமே ஏற்றுக்கொள்ளாதவாறு கீழே இறங்கி வந்தார். இன்று அதே உயர்ந்த மலையில அவர் மறுரூபமானார். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களாகி நாம் உலகத்தை வெறுத்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்வுங்க. அதை மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தை வெறுத்தால் மட்டும். 1 யோவான் 2 யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவார் என்னவென்றால், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை யார் தந்ததல்ல? பிதாவினால் வந்தது அல்ல, பிசாசானவனால் வந்தது. ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவன் சொல்லுகின்றான், கண்களின் இச்சை கடவுள் தருவார், இருதயத்தினுடைய விருப்பம் தேவன் தருவார். இன்னைக்கு நாம் உலகத்தால் உண்டாக்கப்பட்டவைகளை நாடி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய முகம் பிரகாசம் அடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல பிசாசு காட்டினான், காட்டிட்டு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு தருவேன்னா. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. அதே மலையில இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். நாலாவதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், ரோமர்களது நிருபம் 12:2 சொல்லுவார், உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாகுங்க. இது ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்லும்போது சொல்லுவார், மனம் திரும்புன்னு. அவன் கேட்பான், என்னையா இது மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்க, அம்மாவுக்கு வயதுல போய்யா நான் பிறக்க முடியும்னு கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், இல்லப்பா இல்ல இல்ல இல்ல, காற்று ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போகிறது உனக்கு தெரியாதது போல அது உன் வாழ்க்கையில நடைபெறும். அதுதான் என்னன்னா உன் மனம் புதிதாக்குறதுனாலே. இதை விளக்காம பவுல் அப்போஸ்தலன் விடல, அதுல என்ன சொல்லுறாரு பாருங்க, மனம் புதிதாக்கணும்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தான் இன்னைக்கு தரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு கூட்டத்தோட போனோம் ஐயா அப்படின்னு சொல்றோம், கும்பலோட போகணும்னு சொல்றோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு வித்தியாசமான அழைப்பு தந்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதபடிக்கு நன்மை எது தீமை எது என்கிற பகுத்தறியக்கூடிய தன்மையை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அதை கொண்டு என் மனம் புதிதாகுமையானால் என் முகம் பிரகாசமடையும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுரூபமாகுங்கள். கடைசியாக 1 Corinthians 15:51 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஆனால் எச்சரித்து ஒரு ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாளில் நான் மறுரூபமாக வேண்டுமே ஆனால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நான் மறுரூபமாக வேண்டும். நான் என் தேவனோடு ஜெபிக்கிற ஜப வாழ்வில் எனக்கு மறுரூப அனுபவம் காணப்பட வேண்டும். நான் இவ்விதமாக உலகத்தையே வெறுத்து தேவன் ஒருவரைத்தான் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நான் பாடு அனுபவிப்பதனாலே என் முகம் மறுரூபமாக முடியும். இன்னும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல இந்த உலகத்துக்கொத்த ஒரு வேஷம் தெரியாதபடி நன்மை இது தீமை இது என்கிறதை பகுத்தறிந்து நன்மையை பின்பற்றுவேனேயானால் என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபம் அடைவேன். இந்த 4 பிரிவுள்ளவர்களும் ஒரு நாளில் ஆண்டவர் எக்கால துணியோடு வரும்போது நிச்சயமாக ஆண்டுடைய சமூகத்திலும் அவர்கள் மறுரூபம் அடைந்து ஆண்டவரோடு நித்திய நித்திய காலமாக காணப்படுவார்கள். ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இது திருச்சபைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் ஆண்டவரே. என் தேவன், எருசலேமுக்கு செல்லும்படியாக நீ தீர்மானித்த அந்த நாள், அதை சீஷர்களுக்கு நீ பகிர்ந்து கொண்ட அந்த நாள் ஒரு விலையேறப்பட்ட ஒரு நாள் ஆண்டவரே. அதன் மூலமாகத்தான் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம். இன்றும் நாங்கள் சிந்தித்தோம், தேவனங்களோடு பேசினீர். பேதுரு யாக்கோபு யோவான் நித்திரை மயக்கமடைந்தவர்களை போல இருந்ததை போன்று நாங்கள் காணப்படக்கூடாது. இதே பேதுரு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற போது 3,000 பேர் 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேரும்படியாக தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரமாக அவன் விழித்து எழுந்து கம்பீரமாக இதோ தன்னிடத்திலே பொன்னையும் வெள்ளியும் கேட்ட ஒரு ஒரு முடவனை பார்த்து சொன்னானே ஆண்டவனே, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. இந்த அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துவிட்டு கிறிஸ்துவின் மகிமையில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது ஆண்டவரே. எங்களோடு பேசினீரையா, புரிந்து கொண்டவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி, தீர்மானம் எடுத்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் அறியாதபடி வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறவர்களோடு என் தேவன் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பந்தியிலே சேர வந்திருக்கிறோம் ஆண்டவரே, துணிகரத்தோடு அல்லப்பா எங்களை தாழ்த்து. யோவான் சொன்னது போல என் அப்பா பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. இந்த பந்தியிலே நாங்கள் சேரும்போது கர்த்தரங்களை பரிசுத்தப்படுத்தி, நாங்கள் சேருகின்ற பந்தியின் மூலம் நாங்கள் செலுத்துகிற துதி ஸ்தோத்திர பலியை தேவன் அங்கீகரித்து உம்முடைய நன்மையால் எங்களை முடிசூட்டி இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று அருமை நாதரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.